நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
இரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொண்டாலும் இலக்கை அடையும்படிக்கு பந்தய சாலையில் பொறுமையோடு நாம் ஓட வேண்டும்.
கிருபை வேண்டும் நாதா இயேசுவேவும் திவ்ய கிருபை வேண்டும் நாதா இவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா கிருபை வேண்டும் நாதா இயேசுவேவும் திவ்ய கிருபை வேண்டும் நாதா இவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா கிருபைதான் வேண்டும் சொர்லோக ராஜாவே உம் கிருபைதான் வேண்டும் சொர்லோக ராஜாவே உம் கிருபை அல்லாது எங்களாலாகாது உம் கிருபை அல்லாது எங்களாலாகாது கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா யுவாராதனையில் கிருபை வேண்டும் நாதா தாசநாம் சேவானின் சாயலை மாற்றின தாசநாம் சேவானின் சாயலை மாற்றின நேசமாய் கிருபை எம்மேலும் ஊற்றிடும் நேசமாய் கிருபை எம்மேலும் ஊற்றிடும் கிருபை வேண்டும் நாதா இயேசுவேவும் திவ்ய கிருபை வேண்டும் நாதா யுவாராதனையில் கிருபை வேண்டும் நாதா அடியாராம் ஏழைகள் உம்மை சந்தித்திட அடியாராம் ஏழைகள் உம்மை சந்தித்திட முடிவு வரைக்கும் காத்திடும் கிருபையார் முடிவு வரைக்கும் காத்திடும் கிருபையார் கிருபை வேண்டும் நாதா இயேசுவேவும் திவ்ய கிருபை வேண்டும் நாதா யுவாராதனையில் கிருபை வேண்டும் நாதா.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இன்று மத்தேயு 20 அதிகாரத்தை படிக்கப் போகிறோம். உங்களுடைய வேத புத்தகத்திலே மத்தேயு 20 அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மத்தேயு 20 அதிகாரம் 19 அதிகாரத்தின் தொடர்ச்சியாக திராட்சை தோட்டத்தில் பணியாற்றிய வேலையாட்களோடு கூட ஆரம்பமாகுகிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு இயக்கு விசையை மத்தேயு தன் சுவிசேஷத்தில் வளர்ந்து வரும் ஒன்றாக காட்டி வருகிறார். மத்தேயு தன் சுவிசேஷத்தை காலக்கிரமம் உள்ள ஒன்றாக எழுதாமல் பரலோக ராஜ்யத்தின் இயக்கு விசை உள்ள ஒன்றாக எழுதினார் என்று சிந்தித்தோம். அந்த இயக்கு விசையில் ஒரு புதிய திருப்பத்துக்குள் நாம் வருகிறோம். இந்த அதிகாரம் முதல் மத்தேயு சுவிசேஷத்தின் போக்கில் வேகம் அதிகரிக்கிறது. இங்கிருந்து நமது ஆண்டவர் சிலுவையை நோக்கி நேரடியாக செல்வதை நாம் பார்க்கப் போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரம் பரலோக ராஜ்யத்தின் நிலையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை தெரிவிக்கின்றது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பிரதிபலனை குறித்து கூறிய பேதுருவுக்கு இம்மையில் நூறத்தனையாயும் மறுமையில் நித்திய ஜீவனும் கிடைக்கும் என்று கூறியதை கடந்த அதிகாரத்தில் நாம் படித்தோம். இந்த அதிகாரத்தில் பிரதிபலன் அளிக்கப்படும் விதிமுறையை பற்றி ஆண்டவர் உவமையாக எடுத்துக் கூறுகின்றார். நாம் எவ்வளவு வேலை செய்தோம் என்பது அல்ல, எவ்வளவு சாதித்தோம் என்பது அல்ல, எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்தோம் என்கிற அடிப்படையிலே பிரதிபலன் கொடுக்கப்படும் என்று இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது திராட்சை தோட்டத்தில் பணியாற்றிய வேலைக்காரரை குறித்த உவமையை நாம் படிப்போம். மத்தேயு 20:1 பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். இந்த உவமை முந்தின அதிகாரத்தோடு நெருங்கிய தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. மத்தேயு 19:30 ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் என்று கூறுகின்றது. மத்தேயு 20:16 இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று கூறுகின்றது. இந்த ஓமையின் ஆரம்பத்திலே காணப்படுகின்ற முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் என்கிற தத்துவமே இந்த ஓமையின் மூலமாக விளக்கப்படுகிறது. மத்தேயு 20:2-5 வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3 வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6:09 அவன் போய் அப்படியே செய்தான். 6 வேளை என்பது பகலின் உச்சி வேளையாகிய 12 தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்ட அவன் சிலரை 1 வேளையில், அதாவது காலை 6 வேலையில் அமர்த்துகிறான். காலை 9 சிலரை வேலையில் அமர்த்துகிறான். சிலரை 12 மதியம் 3 அதாவது 9 வேளையிலும் வேலைக்கு அமர்த்துகிறான். 6:7 11 வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். அதாவது வேலை முடிய இன்னும் 1 இருக்கிறது, அப்பொழுதும் சிலர் வேலைக்காக நியமிக்கப்படுகிறார்கள். தன் திராட்சை தோட்டத்திலே வேலையாட்களை நியமித்த எஜமான் கடைசி மணி நேரம் வரை ஆட்களை நியமித்துக் கொண்டே இருக்கின்றான். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று மத்தேயு 9:37-38 இயேசு தமது சீஷரை பார்த்து ஜெபிக்க கூறுகின்றார். வேலை அதிகமாக இருப்பதால் வேலையாட்கள் அனுப்பப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கும் பணி அதிகமாக இருப்பதினால் கடைசி வரை ஊழியக்காரர் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டுமானால், சில ஊழியக்காரர் இளம் வயதிலேயே ஊழியத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். சிலர் வயதான காலத்திலும் ஊழியத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் பணி நியமனம் கொடுக்கப்பட்ட பின் கூலியும் கொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது நாம் கூலி கொடுக்கப்படுவதை பார்ப்போம். நியாயமான கூலியை பெறுவீர்கள் என்று 11 வேளையில் அமர்த்தப்பட்ட வேலைக்காரருக்கும் மற்றும் பிந்தி வந்த வேலைக்காரருக்கும் கூறப்பட்டது. 1 வேளையிலும் பணிக்கு அமர்த்தப்பட்டவர்களுக்கும் 1 கூலியாக கொடுக்கப்பட்டது. 1 என்பது ஒரு நாள் கூலியாகும். இப்பொழுது இங்கு எப்படி கூலி கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம். 20:8-15 சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11 வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரமில்லையா? நான் தயாளனாயிருக்கிறபடியால் நீ வன்கணனாயிருக்கலாமா என்றான். இந்த உவமையில் ஒரு மகா பெரும் உண்மை அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் பெறப்போகும் சன்மானத்தை, அதாவது பிரதிபலனை நிர்ணயிப்பது நாம் செய்த வேலை நேர அளவு அல்ல, அல்லது எவ்வளவு வேலை செய்தோம் என்பதும் அல்ல, அல்லது எந்த பதவியில் வேலையில் அமர்த்தப்பட்டோம் என்பதும் அல்ல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணியை, அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் முக்கியத்துவம் இல்லாமல் இருந்ததாக இருந்தாலும், பணியில் காணப்படும் உண்மைக்கு தக்கதாக நமக்கு பிரதிபலன் கொடுக்கப்படும். முந்தி வேலையில் அமர்த்தப்பட்டவர்களுக்கு அவர் பேசின கூலியை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினவர் நித்திய ஜீவனை முழுமையாக கொடுக்கின்றார். பிந்தி வந்தவர்களுக்கும் அதை கொடுக்க அவர் மனம் உள்ளவராயிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் எரிச்சல் அடையக்கூடாது. சிலுவையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கள்ளன் 11 வேளையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு பரதீசு வாக்கு பண்ணப்பட்டது. ஒருவேளை சிறு வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நடந்து அநேக ஆண்டுகள் அவருக்காக கடினமாக உழைத்த உனக்கும் இதே நித்திய ஜீவன்தானா? இது எந்த விதத்தில் நியாயம் என்று அவரிடத்தில் கேட்க முடியுமா? முடியாது. பாவ மன்னிப்பு இலவசமானது. அவருடைய பணிக்கு, அவருடைய பணியில் அவர் தரும் கூலி முழுமையானது, நியாயமானது. அது நம்முடைய உண்மைக்கு ஏற்றவாறு கொடுக்கப்படுகிறது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று 1 Samuel 2:30 கூறுகின்றது. ஒருவேளை கர்த்தர் உங்களிடம் பெரிய வேலைகளை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களிடம் கர்த்தர் கொடுத்த வேலையில் உண்மையை மாத்திரம் அவர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது நாம் தொடர்ந்து இயேசு தமது மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் தன்னுடைய சீஷர்களுக்கு அறிவிக்கும் 4வது அறிவிப்பை 17-19 பார்ப்போம். மத்தேயு 20:17-19. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3 அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை குறித்து இதை காட்டிலும் வெளிப்படையாக கூற முடியாது. இயேசு சிலுவையில் அறையப்படும்படிக்கு எருசலேமுக்கு அருகில் வந்து கொண்டிருக்கின்றார். இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே இதை 4வது முறையாக அறிவிக்கின்றார். இன்னும் விளக்கமாக தனக்கு நிகழப்போவது என்ன என்பதை அவர் கூறுகின்றார். சீஷர்களால் இதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்களது நிகழ்ச்சி நிரலில் இது பொருந்தவே இல்லை. நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறது போல கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து மரிக்கிறதற்காகவே எருசலேமுக்கு போகிறார். இதன் அடையாளம் என்ன என்பதை சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு நமக்காக மரிக்கும்படி செல்கின்றார். ஆனால் இதை சீஷர்களால் நம்ப முடியவில்லை. இப்பொழுது இயேசு தனது மரணத்தை குறித்து அறிவிக்கும் வேளையிலே யாக்கோபு மற்றும் யோவானுடைய தாய் இயேசுவினிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்வதை இங்கு நாம் பார்க்கிறோம். உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். இன்றும் நம்மில் பலர் நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவே ஆண்டவரிடத்தில் வருகிறோம். வேறொரு சூழ்நிலையில் இருந்திருந்தால் ஆண்டவர் ஒருவேளை இந்த காரியத்தை ஒப்புக்கொண்டிருப்பார். ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்று கூறுகின்றார். இதை மத்தேயு 20:22-23 வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தனது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இடம் இல்லை என்று கூறவில்லை. எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் ஒழுக்கமும் இல்லாமல் ஒன்று யாக்கோபுவுக்கும் யோவானுக்கும் அல்லது வேறு யாருக்கும் கொடுப்பது இல்லை என்று கூறுகின்றார். இந்த இடங்களில் யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும். இதை பெற்றுக்கொள்ள நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இந்த உலகத்தில் நம்முடைய கிரியைகளின் பலனாக பரலோகத்தில் நம்முடைய நிலை நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்று அதை மறந்துவிட்டார்கள். பிலிப்பியர் 3:14 வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் தன் வாழ்க்கையின் இறுதியில் கூறுகின்றார். இரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொண்டாலும் இலக்கை அடையும்படிக்கு பந்தய சாலையில் பொறுமையோடு நாம் ஓட வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற சகோதரர்கள் இந்த இரண்டு சகோதரர் மேலும் எரிச்சல் அடைகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை கிட்ட அழைத்து ஒரு காரியத்தை கூறுகின்றார். மத்தேயு 20:25-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். முக்கியமான ஒரு வசனத்தை ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறார். இதை லூக்கா கூறும்போது லூக்கா 14:16 ஒரு உவமையையும் சேர்த்து கூறுகின்றார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று அதற்கு கருப்பொருளும் கொடுக்கின்றார். எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். ஊழியம் செய்வதுதான் தலைமைத்துவத்தின் முக்கிய பொறுப்பு. தலைமையில் இருக்க அழைக்கப்பட்டவர்களுக்குத்தான் ஊழியம் செய்பவர்கள் மற்றும் உடன் ஊழியர்களின் தேவைகளை சிந்தித்து பார்க்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒருவனால் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து, இவனுக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ எழுந்து தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடன் இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும் என்று ஆண்டவர் கூறுவதை லூக்கா எழுதுகின்றார். இந்த தத்துவத்தை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. தத்துவத்தின் அடிப்படையில்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை அடுத்த வசனம் நமக்கு கூறுகின்றது. மத்தேயு 20:28 வசனம், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இந்த வசனம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மனப்பாடமாக அறிந்திருக்க வேண்டிய வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க தருணம் கிடைக்கும் போது அவர் ஏன் உலகத்துக்கு வந்தார், அவருடைய ஊழியம் என்ன என்பதை நாம் தெளிவாக கூற முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதற்காக வந்தார். அநேக மக்களை மீட்டுக் கொள்ளும்படியாக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். இன்றைக்கு நம் கண்களில் காணும் தலைவர்கள் வேலை வாங்குகிறார்கள். அவரோ வேலை செய்கிறவராக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். இயேசு ஜீவனை கொடுக்காவிட்டால் நம்முடைய மீட்பு நிறைவேறாது. எத்தனை தலைவர்கள் பெரியவர்கள் வேலை வாங்குகிறார்கள், வேலை செய்ய விருப்பம் இல்லை. கர்த்தராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? உண்மையான ஒரு விசுவாசி செய்ய வேண்டியது என்ன? தன் சீஷர்களோடு ராப்பந்தி இருக்கும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து வஸ்திரத்தை கழற்றி வைத்து ஒரு துண்டை கட்டிக்கொண்டு அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீரினாலே ஊழியக்காரரின் கால் கழுகின்றார். அவர்தான் பெரியவர். அவர் தேவாலயத்திலும் பெரியவர், ஓய்வு நாளிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், உன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்டவர், எல்லாரிலும் பெரியவர். அவரே நமக்காக மீட்கும் பொருளாக தன் ஜீவனையும் கொடுத்தார். நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. கடைசியாக இந்த அதிகாரத்திலே இரண்டு குருடரை இயேசு சுகமாக்குவதை பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 20:29 அவர்கள் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இங்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு செல்கின்றார்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்று கள்ளர் கையில் சீக்கினான் ஒரு மனிதன் இயேசுவோ இன்று எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு நேராக செல்லுகின்றார். கள்ளர்களோடு கூட சேர்ந்து மரிக்கும்படியாக செல்லுகின்றார். அந்த பாதையில் நாம் செல்ல முடியாது. அவர் நமக்காக மரித்ததினாலே விசுவாசத்தோடு கூட நாம் அவரிடத்தில் வர மாத்திரம் முடியும். அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க சென்றவர். அவர் விசாரணையில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படும் போது தன்னை காத்துக்கொள்ள எதுவும் செய்யவில்லை. அவர் மரிப்பதற்காக எருசலேமை நோக்கி செல்லும் போது தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எதுவுமே செய்யவில்லை. ஏனென்றால் அவர் என்மேல் உள்ள குற்றத்தை அவரே ஏற்றுக்கொண்டார். ஆகையால் தான் அவர் அன்று வாயை திறக்கவில்லை. அந்த வேளையில் உன்னுடைய என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தார்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.